إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم وقال الله يا
عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم سبعه يظلهم الله في ظله يوم لا ظل الا ظله الامام العادل وشاب نشا في عباده ربه ورجل قلبه معلق في المساجد ورجلان تحابا في الله اجتمعا عليه وتفرقا عليه ورجل طلبته امراه ذات منصب وجمال فقال اني اخاف الله ورجل تصدق بصدقة فأخفاها حتى لا تعلم شماله ما تنفق يمينه ورجل ذكر الله خاليا فطابت عيناه رواه البخاري ومسلم أو كما قال صلى الله عليه وسلم இவ்வளவை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இவ்வுலகமே இருளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறுதி தூதராக காத்தபுன் நபியினாக இவ்வுலகத்துக்கு ஜொலித்து வந்த நம் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுன்னாக்களை அடிச்சுவிடுதலை பின்தொடர்ந்த உத்தம கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபா தாபிஈங்கள் கயாமத் பரிவந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஸரத்தும் உண்டாவதாக அல்லாஹுவின் கட்டளை மதித்து அல்லாஹுடைய மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் முஹம்மத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறார்களோ ஈவிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும் எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்திருக்கிறார்களோ விலக்கிருக்கிறார்களோ அவ்வாறான அனைத்து காரியங்களையும் கவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியே நான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பான சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே கண்மணி நாயகம் முஹம்மத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் சில நிகழ்வுகள் இந்த உலகத்தில் இடம்பெறும் சில கியாமத்துடைய சில பெரும் அடையாளங்களையும் சில கியாமத்துடைய சில சிறிய அடையாளங்களையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் உலகத்தில் சில நிகழ்வுகள் இடம்பெறும் என்று சொன்னார்கள் நாம் இன்று வாழக்கூடிய இந்த காலகட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கியாமத்துடைய நிகழ்வுகள் இடம்பெறக்கூடிய காலப்பகுதியில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கியாமத்துடைய கிட்டத்தட்ட 131 மேலாக கிட்டத்தட்ட 131 சிறிய அடையாளங்களும் பெரும் 10 அடையாளங்களையும் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த அடையாளங்கள் உலகத்தில் நிகழ்ந்ததற்கு பின்னால் முதலாவது சூர் ஊதப்படும் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், கயாமத்துடைய சிறிய அடையாளங்கள், அதற்கு பின்னால் கயாமத்துடைய பெரும் அடையாளங்கள், இந்த உலகத்தில் நிகழ்ந்ததற்கு பின்னால் இடம்பெற்றதற்கு பின்னால் முதலாவது சூர் ஊதப்படும். முதலாவது சூர் ஊதப்பட்டால் ونفخ في الصور ففرق من في السماوات ومن في الارض الا من شاء الله. வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் மூர்ச்சியாகிவிடும். இந்த வானம், பூமி, நட்சத்திரம், சூரியன், கடல், மலை, ஆறு, மனித இனம், மிருக இனம், பறவை இனம், புட்பூண்டுகள் அனைத்துமே இல்லாமல் போய்விடும், அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நாடியவைகளை தவிர இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது சூர் ஊதப்பட்டால் வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் திகழ்ந்து போய்விடுவார்கள், அதிர்ச்சி அடைந்து விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது சூர் ஊதப்பட்டால் வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அனைத்தும் அழிக்கப்பட்டதும் எதுவுமே மீதமாக இருக்காது. அன்பான சகோதரர்களே, அதற்கு பின்னால் இரண்டாவது சூர் ஊதப்படும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைன நஃபதைன் அர்பஊன், இரண்டு சூருக்கும் மத்தியில் நாற்பது என்று சொல்லி சொன்னார்கள். இரண்டு சூருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய காலப்பகுதி நாற்பது என்று சொன்னார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவர்களுடைய மாணவர்கள் கேட்கிறார்கள், அபு ஹுரைரா, நபி அவர்கள் நாற்பது என்று சொல்லியிருக்கிறார்களே, நாற்பது வருடமா, நாற்பது நாட்களா, அல்லது நாற்பது மாதங்களா? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியாது, அதில் இருந்து நான் நீங்கிக் கொள்கிறேன். நபி அவர்கள் நாற்பது நாளை குறிப்பிட்டார்களா, அல்லது நாற்பது வருடத்தை குறிப்பிட்டார்களா, அல்லது நாற்பது மாதங்களை சொன்னார்களா என்று எனக்கு தெரியாது என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, முதலாவது சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால் அனைத்துமே அழிக்கப்படும். அதற்கு பின்னால் அன்பான சகோதரர்களே, குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால சும்மா நுஃபுக ஃபீஹி உக்ரா, இரண்டாவது சூர் ஊதப்படும். இரண்டாவது சூர் ஊதப்படும், ஃபைதாஹும் கயாமியும் புரூன், யார் யார் எங்கெங்கு மரணித்தார்களோ அவருடைய அடக்கத்தலங்களில் இருந்து, மக்பராக்களில் இருந்து, அவர்கள் மரணித்த இடங்களில் இருந்து அவர்கள் எழுந்து நிற்பார்கள், மஹ்ஷர் மைதானத்தை முன்னோக்கி வருவார்கள். அன்பான சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவர்கள் வரக்கூடிய அந்த காட்சியை குர்ஆனில் நமக்கு படம் பிடித்து சொல்கிறான், குர்ஆனில் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறான். ஒவ்வொரு மனிதனும் மஹ்ஷர் மைதானத்தை முன்னோக்கி வருகின்ற பொழுது, வஹஷஅத்தில் அஸ்வாது லிர்ரஹ்மான் ஃபலா தஸ்மஊ இல்லா ஹம்ஸா, அனைத்து ஓசைகளும் அனைத்து சத்தங்களும் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அமர்ந்துவிடும். எந்த சத்தமும் அந்த நேரத்தில் இருக்காது. மனிதன் கூட அவருக்கு அறிமுகமானவர்கள் பக்கத்தில் இருந்தால் கூட யாரும் யாரையும் பார்த்து பேச மாட்டார்கள். பல அசஸ்மௌ இல்லா ஹம்சா, அவர்களுடைய கால் ஓசையை தவிர வேறு எதையும் அவர்கள் தன்னுடைய காதால் செய்மடுக்க மாட்டார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த கயாமத்துக்கு, அந்த மக்களுடைய மைதானத்துக்கு மனிதன் எப்படி வருவான்? நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யுக்தருன் நார் யௌமல் கியாமத்தி ஃபுஃபாதன் உராதன் ஹுஸ்லா. அல்லாஹு அக்பர். நபி அவர்கள் சொல்கிறார்கள், கியாமத்துடைய நாளில் மக்களை நோக்கி மனிதன் வருகின்ற பொழுது அவன் பாதணி அணியாதவனாக, கத்தனா செய்யப்படாதவனாக, ஆடை இல்லாத நிர்வாணியாக மரணையை நோக்கி வருவான். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அந்நிசாபு வர்ணிக்காது என்று அதுவும் இல்லாமல் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இருந்தா, நிர்வாணிகளாக இருந்தா, ஆண்கள் பெண்களை, பெண்கள் ஆண்களை பார்க்க மாட்டார்களா யா ரசூலல்லாஹ்? அந்த நேரத்திலையும் கவலை, யார் ரசூலல்லாஹ், ஆண்கள் பெண்கள், பெண்கள் ஆண்களை பார்க்க மாட்டாங்களா யார் ரசூலல்லாஹ்? நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்ஸுர பஅதுஹும் இலா பஅத், ஆண்கள் பெண்களை, பெண்கள் ஆண்களை பார்க்கக்கூடிய நாள் அல்ல, அது சாதாரணமான ஒரு நாள் அல்ல, அது லேசான ஒரு நாள் அல்ல. அன்பான சகோதரர்களே, 9,30,00,000 மேலால இருக்கக்கூடிய சூரியன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுதுன ஷம்ஸ் யௌமல் கியாமத்தி மின் அல் கல்கி ஹத்தா தகூன மின் முகமிக்தார் மீல், அந்த அந்த சூரியன் மனிதன் கூடிய தலைக்கு மேலால் ஒரு மைல் தூரம் அளவுக்கு மிக நெருக்கமாக இருக்கும், ஒரு மைல் தூரம் தான் இருக்கும், அந்த சூரியன் மனிதனுடைய தலைக்கு மேலால் இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அங்கு ஆண்கள் பெண்கள், பெண்கள் ஆண்களை பார்க்கக்கூடிய நாள் அல்ல ஆயிஷா, மிகவும் அகோரமான, மிகவும் கடுமையான, மிகவும் பயங்கரமான ஒரு நாள் தான் மக்களுடைய நாள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் என்னடியார்களே, சூரியன் தலைக்கு மேலால், சூரியன் தலைக்கு மேலால் காட்சி அளிக்கக்கூடிய நேரத்தில், சூரியன் தலைக்கு மேலால் இருக்கின்ற பொழுதே மனிதன்
அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக, அந்த சூரியனுடைய சூட்டின் காரணமாக மனிதனுடைய உடலில் இருந்து வேர்வை வெளியாகும், சூடான தண்ணீர் வெளியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சூரியனுடைய வெப்பம், சூரியனுடைய சூட்டின் காரணமாக மனிதனுடைய உடலில் இருந்து வெளியாகக்கூடிய அந்த வேர்வையின் காரணமாக மனிதன் அவன் செய்த அமலுக்கு ஏற்ப அந்த தண்ணீரில் மூழ்கி கொண்டிருப்பான். சிலர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள், சிலர்கள் அதாவது கெண்டைக்கால் வரை, சிலர்கள் முட்டுங்கால் வரை, சிலர்களுடைய இடுப்பு வரை, சிலர்களுடைய வாய் வரை அந்த தண்ணீரில் மனிதர்கள் அவர்களுடைய அமைப்புகளுக்கு ஏற்ப மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். இன்னொரு ரிவாயத்தில் சொன்னார்கள், சில மனிதர்களுடைய காது வரை தண்ணீர் நிறைந்திருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த சூடான தண்ணீர் வெப்பத்தின் காரணமாக மனிதன் தத்தளித்துக் கொண்டே கவலைப்பட்டுக் கொண்டே மிகவும் கவலையோட மிகவும் கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் உலகத்தில் இந்த சூரியனுடைய சூட்டை தாங்க முடியாமல், சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் தன்னுடைய வீட்டை, தன்னுடைய வாகனத்தை, தன்னுடைய வியாபார ஸ்தலங்களை, தன்னுடைய வியாபார ஸ்தலங்களை, தன்னுடைய காரியாலயங்களை ஏசியாக ஆக்கி வைத்திருக்கிறான். அவனுடைய அனைத்து அந்த வெப்பத்தை சூட்டை தாங்க முடியாமல் மனிதன் இன்று ஏசியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் பாதையில போகக்கூடிய நேரத்தில் கூட கடுமையாக சூடாக இருந்தா ஒரு மரத்துக்கு கீழால உட்கார்ந்து நிழல் பெற்று விட்டு போகிறோம். ஏன்? அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாது, சூரியனுடைய சூட்டை தாங்க முடியாது. ஆனால் அன்பான சகோதரர், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நாளை மறுநேர சூரியன் தலைக்கு மேலால இருக்கக்கூடிய நேரத்துல அந்த சூட்டை, அந்த வெப்பத்தை நம்மால் தாங்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதனால் தன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில், நாளை மறுமையில் சூரியனுடைய வெப்பத்தை, சூரியனுடைய அந்த சூட்டை தாங்க முடியாமல் மனிதன் தத்தளித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது கருணையுள்ள ரஹ்மான், இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ் 13 நபர்களுக்கு அவனுடைய அரசுடைய நிலையை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த அந்த வெப்பத்தில் சூட்டில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களின் 13 நபர்களுக்கு 13 கூட்டத்தினருக்கு அல்லாஹ் அரிசுடைய நிலையை கொடுப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக, அந்த நிலநிலை கூட்டத்தில் நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கூட்டத்தினர் யார்? நபி அவர்கள் யாரை குறிப்பிட்டு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய அரிசியை நிழல், அல்லாஹ்வுடைய அரிசியில் நிழற்பெற கூட்டத்தினர் என்று யாரை குறிப்பிட்டு சொன்னார்கள்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹுடைய ரிவாயத்தில் 7 நபர்களையும், அதே போன்று முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு ரிவாயத்தில் 2 நபர்களையும், அஹ்மதில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்தில் 3 நபர்களையும், அஹ்மதில் வரக்கூடிய இன்னொரு ரிவாயத்தில் 1 நபர், கிட்டத்தட்ட 13 நபர்கள் அரிசியுடைய நிழலை பெறக்கூடிய மக்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது கூட்டத்தினர் அல் இமாம் ஆதில், நீதமான அரசன், நீதமான தலைவர், நீதமான ஒரு இமாம், இவருக்கு அல்லாஹ் அரசுடைய நிலையை கொடுக்கிறார். அன்பான சகோதரர்களை, குர்ஆன் எடுத்து பாருங்க, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இன்னல்லாஹ யஅமுரு பில் அதில், நீதமாக நடக்கும்படி, நீதமாக நேர்மையாக நடக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். நீங்க மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளித்தால் நீதமாக நேர்மையாக தீர்ப்பளியுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாட்டுடைய தலைவராக இருந்தாலும் சரி, ஊருடைய தலைவராக இருந்தாலும் சரி, வீட்டுடைய தலைவராக இருந்தாலும் சரி, பள்ளியுடைய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அன்பான சகோதரர்களே, ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் யாருக்கும் நீதி தவற முடியாது, நீதி தவறி உலகத்தில் வாழ முடியாது. அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் நேர்மைய நீதியை தவறுவான் என்று சொன்னா அடுத்த கட்டம் குர்ஆன் சொல்லில் அவன் அநியாயம் செய்திடுவான். ஒருவருடைய உரிமையை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், நேர்மையாக நடக்கல் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களை, எப்ப மனிதன் அநியாயம் செய்கிறான்? ஒருவரிடத்துல பவர் இல்ல, ஒருவரிடத்துல ஆட்சி அதிகாரம் பலம் இல்லை என்று சொன்னா அவர் அநியாயம் செய்ய மாட்டாரு. ஆனா யாரிடத்துல பவர் அதிகாரம் இருக்கிறோ அவர்கள் நிச்சயமாக ஒரு சந்தர்ப்பத்துல அநியாயம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், நேர்மையான அரசன், நேர்மையான தலைவர், நீதமாக நடக்கக்கூடிய தலைவர். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவனத்துக்குரிய 3 நபர்களை சொல்லி காட்டினார்கள். அதில் ஒரு கூட்டத்தினர் யார் தெரியுமா? நேர்மையாக நடக்கக்கூடிய தலைவர்கள். அது நாட்டுடைய தலைவராக இருக்கலாம், ஊருடைய தலைவராக இருக்கலாம், பள்ளியுடைய தலைவராக இருக்கலாம், அதாவது எந்த எந்த இயக்கத்துக்கு யாரு தலைவராக இருக்கிறாரோ, யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்கிறார்கள், யாரு தலைமைத்துவ பதவிக்கு வருகிறாரோ அவர் நேர்மையாக நடந்தால் அவர் நிச்சயமாக சூனவாதி என்பதாக இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு சஹாபி நபீரத்தில் வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், பதவி என்றா என்ன யார் ரசூலல்லாஹ், அதிகாரம் என்றா என்ன யார் ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆரம்பம் பழிப்பு என்று சொன்னார்கள். பதவி என்று சொன்னா ஆரம்பம் பழிப்பு, இரண்டாவது கை சேதம், மூன்றாவது நாளை மறுநீர் பதவியில் இருப்பவர்கள் அல்லாஹுடைய அதாபை பெறுவார்கள். பதவி என்றா என்ன, ஆரம்பம் பழிப்பு, இரண்டாவது கை சேதம், மூன்றாவது நாளை மறுமையில் அல்லாஹுடைய அதாபை வேதனையை பெறுவார் என்று சொல்லி நபி அவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய பதவியில் நேர்மையாக இருந்தவர்களை தவிர, தன்னுடைய பொறுப்புல நேர்மையாக இருந்தவர்களை தவிர மற்றவர்கள் அல்லாஹுடைய அதாபை பெறுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஹதரத் தாவூதை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா தாவூத் இன்னா ஜஅல்னாக கலீஃபதன் ஃபில் அர்த் ஃபஹ்கும் பைனன்நாஸ் பில் ஹக். தாவூத், உங்களை இந்த பூமியில ஒரு தலைவராக, ஒரு கலீஃபாவாக நாங்கள் நியமனம் செய்திருக்கிறோம். ஹக்கை கொண்டு மக்களுக்கு நீங்கள் தீர்ப்பளியுங்கள். வலா தத்தபில் ஹவா, உங்களுடைய மனோ இச்சைக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம். மக்களுக்கு நீங்கள் நேர்மையான முறையில், நீதமான முறையில் உண்மையை கொண்டு தீர்ப்பளியுங்கள் என்று தாவூத் அலிஹி ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் நீதமாக நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு தலைவர் இருந்தார் என்று சொன்னா அது நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நபியிடத்தில் வந்து உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மக்ஸூமியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் களவெடுக்கிறாள் யா ரசூலல்லாஹ். அந்த பெண் உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண் யார் ரசூலல்லாஹ். அந்த பெண் திருடிய காரணத்தினால் அந்த பெண்ணுடைய கையை துண்டிக்க வேண்டாம் என்று நபி இடத்துல அன்பான சகோதரர்களை உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிபாரிசு செய்த பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், லவ் அன் ஃபாத்திமத் பின்த் முஹம்மதின் சரகத் லக தஅதியதஹா, முஹம்மதுடைய மகள், என்னுடைய மகள் நஊது பில்லாஹ், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் களவெடுத்தாலும் அவர்களுடைய கையை நான் துண்டிப்பேன் என்றார்கள். நபியுடைய நீதம், நபியுடைய நேர்மை, சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய மகள் தவறு செய்தாலும் நான் தண்டிப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, பொறுப்பு என்று சொல்றது அது ஒரு பவர் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது தான் பொறுப்பு. ஒருவர் நீதமான முறை நடக்கல் என்று சொன்னா அவருடைய பரம்பரையை அல்லாஹ் மாற்றிடுவார். முஆதுபுல் ஜபல நபி அவங்க அனுப்புறாங்க யமனுக்கு, அனுப்பக்கூடிய நேரத்தில் முஆத பார்த்து என்ன சொன்னாங்க, முஆத் பொறுப்பு என்று சொல்றது பள்ளியுடைய பொறுப்பாக இருக்கலாம், ஊருடைய பொறுப்பாக இருக்கலாம், எந்த ஒரு நிறுவனத்தில் ஒரு பொறுப்புதாரியாக இருக்கலாம், அந்த பொறுப்பு சரியாக அவர் நிறைவேற்றல் என்று சொன்னார். நபி அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், இத்தகைய தாவசல் மகுலூம், அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய பதுவாவை நீங்க பயந்து கொள்ளுங்கள், அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய பதுவாவை நீங்கள் முஆத் பயந்து கொள்ளுங்கள், நீதமாக நடங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, நீதமாக நடந்தால் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும். நீதமாக நடக்கல் என்று சொன்னா நபியுடைய ஷஃபாஅத் அந்த மனிதனுக்கு கிடைக்காது. தன்னுடைய பொறுப்பில் நீளமாக நடக்கல் என்று சொன்னா நபியுடைய ஷஃபாஅத்தும் கிடைக்காது. ஹவுலுல், அதாவது நபியுடைய நீர்த்தடாகத்தில், அந்த ஹவுலுல் கௌசர் நீர்த்தடாகத்தில் இருந்து நபி அவர்கள் அந்த மனிதருக்கு நீர் புகட்ட மாட்டார்கள். சுருக்கமாக சொல்ல போனா புகாரியுடைய ரிவாயத், ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவனுக்கு அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கி விடுவார். தன்னுடைய பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றல் என்று சொன்னா, அது யாராக இருந்தாலும் சரி, அன்பான சகோதரர்கள், உலகத்துல பட்டம் பதவி அந்த எது இருந்தாலும் தன்னுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றல் என்று சொன்னா அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். அன்பான சகோதரர்களே, இரண்டாவது அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை பெறக்கூடிய இரண்டாவது மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸாபுன் நஸ்அ ஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இளமை பருவத்தை, தன்னுடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கழித்த வாலிபர். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் ஹதீஸ்ல அல்லாஹ் அதிகமாக வாலிபத்தை பற்றி சொல்லியிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் அதிகமாக வாலிபத்தை பற்றி பேசியிருக்கிறான். ஹதீஸ்ல அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக வாலிபர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆன் வாலிபத்தை பற்றி சொல்லும் பொழுது கூவா, சக்தி உள்ளதே, வலிமிக்கதே, வலிமையானது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாளை கியாமத்துடைய நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகனிடத்தில் அல்லாஹ் நான்கு கேள்விகளை கேட்பான், அந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் இரண்டு இடத்தை விட்டு அவன் நகர முடியாது. அதில் ஒன்று நபி அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய வாழ்நாளை நீ இப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அவனுடைய வாழ்நாளை கேட்டா அதில் அவனுடைய பிறந்ததிலிருந்து இறந்தது வரைக்கும் முழு விடயங்களும் அடங்கிவிடும். ஆனாலும் அல்லாஹ் குறிப்பாக உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய், உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய், தனியாக அல்லாஹ் ஒவ்வொருவருடைய வாலிப பருவத்தை பற்றி விசாரிப்பான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அதிகமாக நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான் இத்தகு ஷபாப், வாலிபத்தை இளமை பருவத்தை பயந்து கொள்ளுங்கள். இன்னொரு ரிவாயத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், வாலிபம் என்றது பைத்தியத்தில் ஒரு வகை என்று சொன்னார்கள். வாலிபம் என்றது பைத்தியத்தில் ஒரு வகை என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களை நாம் பார்க்கிறோம், சிலர்களுக்கு பெண்களின் மீது பைத்தியம், சிலர்களுக்கு கம்ப்யூட்டர் மீது பைத்தியம், சிலர்களுக்கு சமூக வலைதளங்கள் மீது பைத்தியம், சிலர்களுக்கு பணம் மீது பைத்தியம், சிலர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தின் மீது பைத்தியம். இப்படி ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு விடயத்தில் பைத்தியமாக சுற்றித் திரிவதை நாம் காண்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நமது வாலிப சமூகம், இன்று நமது வாலிப உம்மா இன்றைக்கு இரண்டு வகையான போதைகளுக்கு அடிமையாகி விட்டார்கள். 80% வாலிபர்கள் இரண்டு வகையான போதைகளுக்கு அடிமையாகி விட்டார்கள். முதலாவது வகையான போதை, சில வாலிபர்கள் உடலுக்கு தீங்கழிக்கக்கூடிய போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி விட்டார்கள். உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மோசமான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. இரண்டாவது வகையான வாலிபர்கள், அன்பான சகோதரர்களே, நேரத்தை வீணடிக்கக்கூடிய, காலத்தை வீணடிக்கக்கூடிய, சமூக வலைத்தளம் என்று சொல்லக்கூடிய அந்த போதையில் அவங்க அடித்தாகி அந்த 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 போதையில் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்துட்டாங்க. நேரத்தையும் வீணடிக்கிறாங்க, காலத்தையும் வீணடித்து அன்பான சகோதரர் தன்னுடைய வாலிப பருவத்தை வீணாக்க கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று நமது இலங்கை நாட்டில் 70% வாலிபர்கள் இன்று தன்னுடைய வாழ்க்கைய, இஸ்லாமிய வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கைய இன்றைக்கு மேற்கத்திய வாதிகளை போன்று மாற்றுமத சகோதரர்களுடைய கல்ச்சரை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. அன்பான சகோதரர்களே, ஆனா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களோட வாலிப பருவத்தை பயந்து போங்க, வாலிபத்தை சரியான முறையில் அல்லாஹ்க்கு விருப்பமான முறையில் கழித்து போங்க. ஆனா மாஷா அல்லாஹ், இன்று நமது உம்மத்துல சில வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுத்துறாங்க. எங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்துல ஏசிஎம் வைசி என்று சொல்லி ஒரு ஒரு கூட்டத்தினர், ஒரு அமைப்பினர் அழகான முறையில இலங்கையில் நடக்கக்கூடிய பயான்களை மாஷா அல்லாஹ் நெட்ல பதிவு செய்யறாங்க. அதே போல ரமலானுடைய காலத்துல கூட கஷ்டமான மக்களுக்கு உணவு எடுத்து என்ன செய்யறாங்க, விநியோகம் செய்யறாங்க. கஷ்டமான வீடுகளுக்கு போய் அந்த ரமலானுடைய காலத்துல சாப்பிட முடியாத மக்களுக்கு உதவி செய்யறாங்க. அண்மையில கூட சென்ற வாரம் கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட குர்ஆன் பிரதிகளை ஒவ்வொரு மதரசாக்களுக்கும் போய் சுபஹானல்லாஹ் விநியோகம் செய்தாங்க. அந்த வாலிப உம்மத், அந்த வாலிப கூட்டம் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய பிரகாரத்தில் கழித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதே போன்று எஸ்எல் ஹப்னு சொல்லக்கூடிய அதில் ஒரு கூட்டம் வாலிபர்கள் நல்ல விஷயங்கள்ல, நல்ல நல்ல காரியங்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறாங்க. அதே போல இந்த ஊர்ல கூட ஜம்மியத்து ஷபாப் என்று சொல்லி வாலிப கூட்டம் ஒன்று சேர்ந்து இந்த ஊருடைய நலனுக்காக பாடுபடக்கூடியதை நாம் கேள்விப்படுகிறோம். அன்பான சகோதரர்களே, யார் தன்னுடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்க்கு விருப்பமான முறையில் அமைத்துக் கொள்வார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலத்துல, தன்னுடைய வாழ்நாள்ல அதிகமாக இருந்தது வாலிபர்களோட, நபியோட சுற்றி இருந்தது, நபியோட தோழமை கொண்டது அதிகமான வாலிபர்கள். ஆனா ஒவ்வொரு வாலிபர்களும் தன்னுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணம் செய்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் அழகான ஒரு வாலிபர், பணக்கார வாலிபர், ஆனா பணத்துக்காக மயங்கல்ல, அழகுக்காக மயங்கல்ல, தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக தியாகம் செய்தார்கள். அதே போல் சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, அவர்கள் ஜுலைதி ரலி அல்லாஹு அன்வர்கள் ஒரு அழகான ஒரு சஹாபி, திருமணத்துக்காக அவங்க தயாராக இருக்கிறாங்க. ஆனா திருமணமா அல்லாஹுடைய தீனா என்று வந்த பொழுது திருமணத்தை தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹுடைய தீனுக்காக போய் ஷஹீதானாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், ஜுலைபீபை திருமணம் செய்வதற்காக ஊர்லிங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஜுலைபீபை திருமணம் செய்வதற்காக, ஜுலைபீபோடு வாழ்வதற்காக ஊர்லின் பெண்கள் போட்டி போடுவதை நான் என்னுடைய கண்களால் காண்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஹம்தலா ரலி அல்லாஹு அன்வர்கள் திருமணம் செய்து தன்னுடைய கடமையான குளிப்பை கூட குளிக்கவில்லை. தீன் என்று வரக்கூடிய நேரத்தில், அல்லாஹுடைய இபாதத் என்று வரக்கூடிய நேரத்தில் முன்னுரிமை கொடுத்தார். செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக போய் தன்னுடைய வாலிபத்தை அவர்கள் அர்ப்பணம் செய்தார்கள், தியாகம் செய்தார்கள், ஷஹீதானார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹங்கலாவுடைய பரலான குளிப்பை வானவர்கள் குளிப்பட்டுவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, உடலுடைய பாகங்கள் துண்டு துண்டாக வெட்டப்படுவது என்று சொல்லிக்கொண்டே மௌத்தாகினார்கள். அதே போல அழகான ஒரு வாலிபர் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணம் செய்தார்கள். அவர்களுடைய வஃபாத்தின் போது நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த வாலிபருடைய இந்த சஅதுபுடு மஹாதுடைய இந்த மரணத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய அரசு குலுங்கியது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போல அன்பான சகோதரர்களே, அனத்துபுன் நபர் யாசர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணம் செய்தார்கள். இன்று வரைக்கும் அவர்களை பத்தி பேசக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். யார் தன்னுடைய வாலிபத்தை இபாதத்தின் மூலமாக ஆக்கிக் கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அரசுடைய நிலை கொடுக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஐந்து விடயங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் ஐந்து விடயங்களை ஐந்து நியமத்துகளை அழகாக பிரயோஜனமாக்கிக் கொள்ளுங்கள். அதில் ஒன்று நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஷபாபக கபில ஹரமி, உங்களுக்கு வயோதிப்பம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்ற அன்பான சகோதரர்களே, மூன்றாவது கூட்டத்தினர் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலை பெறக்கூடிய மூன்றாவது கூட்டத்தினர், வரஜிலும் கல்புகு முஅல்லகும் பில் மசாஜித், அதிகமாக மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கக்கூடிய மனிதன், அதிகமாக அல்லாஹ்வுடைய இல்லத்தோட அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோட தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய மனிதன். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் முழு உலகத்தையும் படைத்துட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த பூமி, இந்த உலகம், ஏமாற்றக்கூடிய இந்த துனியா ஈயுடைய ரசியத்துக்கு கூட பெருமதி கிடையாது. இந்த பூமியில் அல்லாஹ்க்கு எந்த ஒரு இடமும் அல்லாஹ்க்கு விருப்பம் கிடையாது. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியில் அல்லாஹ்க்கு விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னா அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்க்கு இந்த பூமியில விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னா அதுதான் இறை இல்லம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் விரும்புகிறான், அந்த இடத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், காலையிலோ மாலையிலோ அதிகமாக யார் பள்ளிக்கு வருகிறாரோ, அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வருகிறாரோ, அவர்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு பொழுதும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுவனத்தில் அவருக்காக விருந்தோம்பலை ஏற்பாடு செய்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுக்கு அதிகமாக வரக்கூடிய நேரத்தில் சுவனத்தில் அவருக்காக விருந்தோம்பல் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இன்னொரு ரிவாயத்தில் சொன்னார்கள், மன் அலிஃபல் மஸ்ஜித் அலிஃபஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை அல்லாஹ்வுடைய இல்லத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மருமகன் ஸஅத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, நான் 40 வருடம் ஒரு பள்ளியில சொல்றேன், ஆனா யாருடைய களத்தையும் நான் கண்டது கிடையாது. 40 வருடம் ஒரு பள்ளியில நான் சொல்லிருக்கிறேன், ஆனா அந்த பள்ளியில யாருடைய களத்து பகுதியும் நான் கண்டது கிடையாது. என்ன சொல்லுறாங்கடா, 40 வருடம் நான் முன் சஃப்ல தான் சொல்லிருக்கிறேன், ரெண்டாவது சஃப்ல கூட நான் சொல்லிறது கிடையாது. நான் பள்ளியை நேசிக்கக்கூடியவனாக இருந்தேன், அதிகமாக மஸ்ஜிதுக்கு போகக்கூடியவனாக இருந்தேன் என்று அபூ முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் பாவம் செய்வதற்கு காரணம் என்ன? மனிதன் இன்றைக்கு துனியாவுடைய சூழல்ல வெளி சூழல்ல அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வதன் காரணமாக மனிதனை ஷைத்தான் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான் ஜிப்புல் இன்சான் கதிப்பில் வனம், அதாவது ஆட்டை ஓனாய் வேட்டையாடுவது போல மனிதனை ஷைத்தான் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அதனால மனிதர்களை பார்த்து நபிவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், அதிகமாக பள்ளியில் உட்கார்ந்துறீங்க, அதிகமாக பள்ளிக்காக நேரத்தை கொடுங்க, அதிகமாக பள்ளியில இருந்து குர்ஆன் ஜிக்ர் இபாதத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆச்சரியம் என்னென்றா, இன்றைக்கு சமூகத்துல நல்லவங்க இருக்கிறாங்க, அதிகமாக மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய மூத்தவங்க இருக்கிறாங்க, ஜும்மாக்கு நேரத்தோடு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். ஆனா எங்களோட உம்மத்துல சிலர்களுக்கு மஸ்ஜிதுக்கும் எப்ப தொடர்பு என்று சொன்னா பள்ளியில நிர்வாக கூட்டம் நடக்கும்னு அவங்க மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு, சிலதெல்லாம் எப்ப மஸ்ஜிதுக்கு வாரன்னு சொன்னா பள்ளியில நிர்வாக கூட்டம் நடைபெறும் அவர் மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு, இல்லன்னு சொன்னா மஸ்ஜிதுல ஏதாவது தந்திரி ஏற்பாடு செய்யணும் அவர் மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு, இல்லன்னு அவருக்கும் மஸ்ஜிதுக்கும் இந்த தொடர்பும் கிடையாது. ரமலான் இல்ல ஜும்மா இல்ல பெருநாளுடைய நாள் வரணும் இல்ல பள்ளியில ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்குறதுக்காக வேண்டி வரக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சந்தர்ப்பத்துக்கு வரக்கூடியவர்கள் அல்ல முஸ்லிம்கள். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தோடு தொடர்புள்ளவர்கள் தான் முஸ்லிம்கள். அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுக்கு பின்னால் சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் பள்ளியில் அமர்ந்திருப்பார்கள், பள்ளியில் உட்கார்ந்திருப்பார்கள். அதிகமாக நபி அவர்கள் பள்ளியில் தன்னுடைய நேரங்களை காலங்களை கழிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு என்னுடைய சகோதரர்கள் சிலர்கள் பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் கூட சில நேரத்தில் இமாம் பெரிய சூறாவை நடந்தது போல இமாம் சலாம் கொடுத்து அடுத்த சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சிலர்கள் வெளியில் ஓடிடுறாங்க. என்ன சுருக்கம் என்னென்றால் பள்ளியின் மீது ஆசை கிடையாது, பள்ளியின் மீது நேசம் கிடையாது, அல்லாஹ்வுடைய இறையிலத்தின் மீது மஹப்பத் கிடையாது. அன்பான சகோதரர்களே, உண்மையான ஒரு முஃமின் அவர் தொழுகைக்கு பின்னால் உட்கார்ந்து தொழுகைக்கு பின்னால் அமர்ந்திருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஓதின அன்கார்களை ஓதி மாஷா அல்லாஹ் பள்ளியில கூடுதலாக நேரத்தை கழிக்கக்கூடியவராக இருப்பார். யார் இறை இல்லத்தில் தன்னுடைய நேரத்தை அதிகமாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அரிசுடைய நிலையை கொடுப்பார். அதே போன்று அல்லாஹ் அவனுடைய அரிசுடைய நிலையை கொடுக்கக்கூடிய நாலாவது கூட்டத்தினர் நபி அவர்கள் சொன்னார்கள், இரண்டு நண்பர்கள் இரண்டு மனிதர்கள் தோழமை கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம். துன்யாக்காக வேண்டி அல்ல, வியாபாரத்துக்காக வேண்டி அல்ல, பெண்ணுக்காக வேண்டி அல்ல, பொருளுக்காக வேண்டி அல்ல, உலக லாபத்துக்காக வேண்டி அல்ல. அவர்கள் ஒன்று சேர்ந்ததும் அவர்கள் பிரிவதும் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம். அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அவர்களுடைய தோழமை, அவர்களுடைய நட்பு அல்லாஹுக்காக இருக்கும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று மனித இன்றைக்கு எங்களோட உம்மத்துடைய நட்புகள் எப்படி மாறிட்டு சொன்னா, சஹாபா கூடிய நட்பை நீங்க குர்ஆன் ஹதீஸ் எடுத்து பாருங்க, நூற்றுக்கு நூறு வெறுமனே துனியாக்காக இருக்கல்ல, அவர்களுடைய நட்பு அவர்களுடைய தோழமை ஆகிராக்காக வேண்டி அமலுக்காக வேண்டி நல்ல விஷயங்களில் ஒன்று சேருவதற்காக வேண்டி. ஆனா இன்றைய நட்பு துனியாக்காக வேண்டி மாறிட்டு தோழமைகளை பார்த்தா இன்றைக்கு கேலி கூட்டாட்டங்களுக்கு பாவங்கள் செய்வதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்து யாரையாவது அதாவது யாரையாவது கேவலப்படுத்துவதற்காக வேண்டி யாருடையாவது மானத்தை போக்குவதற்காக வேண்டி. அன்பான சகோதரர்களே, இன்று உலகம் எப்படி மாறிட்டேன் சொன்னா, பணம் இல்லைன்னா நட்பும் கிடையாது, பணம் இல்லாத இடத்துல நட்பும் கிடையாது. சொல்லுவாங்க, பணம் இருந்தா ஊமையனும் பேசுவான், பணம் இல்லை என்றால் பேசுபவனும் ஊமையாக விடுவான். ஒரு இடத்துல பணம் இருந்தால் ஊமையனும் பேச முயற்சி செய்வான், ஆனா பணம் இல்லை என்று சொன்னால் பேசுபவனும் ஊமையாகி விடுவான். இன்னைக்கு நட்பும் அப்படி மாறிட்டு. அன்பான சகோதரர்களே, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில யார் ஆறு நண்பன் உலகத்துல சொல்லுறோமே, வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா ஃபலைஸ லஹுல் யௌம ஹவுனா ஹமீம், எந்த நண்பனும் எந்த நண்பனை பத்தி விசாரிக்க மாட்டார்கள். உலகத்தில் நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட நட்போட வாழ்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், அல் அஹில்லா அல் அஹில்லா யௌம இதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். நாளை கியாமத்துல நாங்க யார் நண்பர்களுக்கு எதிரிகளாக இருப்பாங்க. நண்பர்களை தவிர இறையச்சம் உள்ள நண்பர்களை தவிர சொன்னாங்க, ஒரு நாள் ஒரு மனிதன் ஒருவரை சந்திப்பதற்காக ஒரு ஊருக்கு செல்கிறார். அவர் போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி வைக்கிறார். அந்த மலக்கு போகக்கூடிய மனிதத்தில் கேட்கிறாரு, நீங்க எதற்காக அந்த ஊருக்கு போறீங்க? அவர் சொன்ன வார்த்தை, நான் என்னுடைய நண்பன் ஒருவர் இந்த ஊரில் இருக்கிறாரே, அவரை சந்திப்பதற்காக போகிறேன். அந்த மனசு அந்த மாணவர் கேட்கிறார், எதற்காக? வெறுமனே நான் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் அவரை சந்திக்க போகிறேன். நபி அந்த மலக்கு அந்த மனிதனை பார்த்து சொல்கிறார், உன்னிடத்தில் அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான், உன்னை அல்லாஹ் நேசிக்கிறான், உன் மீது அல்லாஹ் முஹப்பத் கொண்டிருக்கிறான் என்பதை சொல்லிவிட்டு வருமாறு என்னை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். யாரு அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் தோழமை கொள்வார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாரை நண்பனாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். ஏனென்று சொன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கிறான். நண்பன் எப்படி இருப்பானோ அதே போலத்தான் அந்த மனிதனும் இருப்பான். அதனால தான் நாங்கள் ஒரு பழமொழி சொல்லுவோம், பூவோட சேரும் நாரும் மறுக்கும் என்று, பூவோட சேரும் நாரும் மணக்கும் என்று சொல்கிறோம். ஆனா நபியுடைய ஹதீஸை பாருங்க, நபி அவங்க சொல்லுறாங்க, நீங்க யாரோட தோழமை கொண்டிருக்கிறீங்க, உங்களோட நண்பன் யார் என்று பாருங்க. துனியாக்காக வேண்டி அழைக்கிறானா, பாவத்துக்காக வேண்டி அழைக்கிறானா, இல்ல இபாதத்துக்காக அல்லாஹுக்காக வேண்டி நல்ல காரியங்களுக்கு அழைக்கிறானா என்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, அப்ப அல்லாஹுக்காக தோழமை கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில அரசுடைய நிலையை கொடுக்கிறான். அதே போன்று ஐந்தாவது நபர், ஒரு ஜிலும் தலைவர்ஹு இம்ராத்தும் தாத்துமன் சிவில் வஜமாலின் பகால் இன்னி அஹாஃபுல்லா, அழகான உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு வாலிபரை ஒரு மனிதரை தவறான முறையில் தன்னோடு ஈடுபட்டுக் கொள்வதற்காக அழைக்கிறார். ஒரு அழகான பெண், உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண், ஒரு வாலிபரை ஒரு மனிதரை தவறான முறையில் ஜினா செய்வதற்காக அழைக்கிறாள். இந்த நேரத்தில் அந்த மனிதன், நான் அல்லாஹுவை அஞ்சுகிறேன், அல்லாஹுவை பயந்து கொள்கிறேன், நான் இந்த பாவத்தில் என்னை ஆக்கிக் கொள்ள மாட்டேன், என்னை ரொம்ப பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அந்த வாலிபர் அந்த மனிதன் பாவத்திலிருந்து தவிழ்ந்து கொண்டால் அவனுக்கு அல்லாஹ் அரசோதி நிலை கொடுக்கிறான். அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு என்னோட உம்மத் வெளிநாட்டுகளுக்கு வெளியூர்களுக்கு சுற்றுலா போனா இந்த பாவம் சர்வசாதாரணம். வெளிநாட்டுக்கு போனவங்க எல்லாரும் அல்ல, சிலர்கள் போயிட்டு வந்த ஹசரத் நாங்கள் இப்படி செஞ்சிட்டோம் அப்படி செஞ்சிட்டோம் என்று கை சேரப்படுறாங்க. ஆனால் இந்த பாவமாக எங்களோட மக்கள் யாருமே பெருசாக பார்க்கிறாங்க இல்ல. இன்னைக்கு வெளியூர்களுக்கு போனா சுற்றுலா போனா இது ஒரு சின்ன பாவமாக நினைக்கிறாங்க. தவறான முறையில ஜினால ஈடுபடுத்திக் கொள்றத, ஜினால ஈடுபடுவத ஒரு சிறிய பாவமாக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு போன்ல சீடில நெட்ல இன்னைக்கு தவறான ஆபாசமான காட்சிகளை பார்த்து இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை சொல்றான். அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த நாட்டுடைய அரசனுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த பெண்மணி அழைக்கிறாள். யூசுப்புக்கு தெரியும், யாரும் இல்ல அந்த இடத்துல உதவி செய்வதற்கும் யாரும் இல்ல, அந்த கதவுகள் பூட்டப்பட்டு சாவி அந்த பெண்ணுடைய கையில் இருக்குது, தப்பிப்பதற்கும் முடியாது, நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்று நாம் கருதுவோம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, கால மஆதல்லாஹ், யா அல்லாஹ், இந்த பெரும் பாவத்திலிருந்து இந்த தவறிலிருந்து என்ன பாதுகாத்தியா அல்லாஹ். பாவத்தில இருந்து அந்த பெண்ணிடத்திலிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க, கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, சாவி அந்த பெண்ணுடைய கையில, ஆனா பாவத்தில இருந்து தப்பிக்கோணும் என்ற ஆர்வம் ஆசை பயம் ஓட ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் கதவுகளை தானாக திறந்து கொடுத்தா, கதவுகளை தானாக திறந்து கொடுத்தான். முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ரிவாயத், ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய இறைநேசர் அவர்கள் இபாதத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் வந்து, அழகான பெண் வந்து சொல்கிறார் ஜுரைஜை பார்த்து, ஜுரைஜ் என்னோட தவறாக நடங்க, என்னோட அறமான முறையில் நடங்க. ஜுரைஜ் அவர்கள் அல்லாஹுவை பயந்தவர்கள், அந்த பெண்ணோட தவறாக நடக்கல்ல. அல்லாஹ் ஜுரைஜை எப்படி கண்ணியப்படுத்தினான் என்பதை முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஜுரைஜ் அந்த பாவத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளல்ல, அல்லாஹ் ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கண்ணியப்படுத்தினான். அன்பான சகோதரர்களே, இந்த பாவம் இருக்குது, ஒரு பெண்ணோட தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய பாவம் இருக்குது. இந்த பாவத்தை யாரு அல்லாஹுக்காக வேண்டி இந்த பாவத்தில் இருந்து விலகிக் கொள்வார்களோ கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்வான். முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத், மூன்று வாலிபர்கள் ஒரு குகையில மாட்டிக்கொள்றாங்க. அதுல ஒரு வாலிபர் அல்லாஹ் கிடத்துல பிரார்த்தனைக்கிறார், யா அல்லாஹ், நான் ஒரு பெண்ணுடைய மடிக்கு மேலால் உட்கார்ந்து இருக்கிறேன், மிம்பருக்கு மேலால் அல்ல, மஸ்ஜிதில் அல்ல, காபாக்கு முன்னால் அல்ல, ஒரு பெண்ணுடைய மடிக்கு மேலால் ஒரு வாலிபர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த பெண் சொல்லுறா அந்த வாலிபரை பார்த்து, யா அப்துல்லா, ஏ அல்லாஹுடைய அடிமையே, என்னுடைய முத்திரையை நீ அனுமதி இல்லாம உடைக்காரு, என்னோட தவறாக நடக்காரு, நீ அல்லாஹு அஞ்சு கொள்ளு, யா அல்லாஹ், நான் ஒன்னு பயந்து அந்த பெண்ணோட தவறாக நடக்கல, எனக்கு உதவி செய்ய இந்த அல்லாஹ் கிடத்துல பிரார்த்தனை செய்தாங்க. அல்லாஹ் அந்த கஷ்டத்திலிருந்து அந்த வாலிபரை பாதுகாத்தான். நபியர்கள் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பள்ளிக்கு வெளியில் ஒரு வாலிபர் வந்து, யா ரசூலல்லாஹ் இஸ்னீ ஃபி ஸினா சொல்வதற்கு நபியிடத்தில் வந்து ஒரு வாலிபர் அனுமதி கேட்டார். தவாப் செய்வதற்கோ குர்ஆன் ஓதுவதற்கோ ஜிக்ர் செய்வதற்கோ அல்ல, யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் செய்யணும் என்று அனுமதித்தாங்க. நபி அந்த வாலிபரை கூப்பிட்டாங்க, பக்கத்தில் அழைத்து உட்கார வைத்து கேட்டாங்க. அந்த வாலிபரை பார்த்து கேட்டாங்க, உன் தாயோட யாராவது ஜினா செய்ய நீ விரும்புவியா? உன் சகோதரியோட, உன் சாட்சியோட, உன் மகளோட வேற ஒருவர் ஜினா செய்வதை நீ விரும்புவியா? இல்ல யார சூழல்லாம். நபி அவங்க சொன்னாங்க, நீ யாரோட ஜினா செய்ய போறியோ அந்த பெண்ணும் ஒருவனுடைய தாயாக இருக்க முடியும் அல்லவா? ஒரு பெண்ணுடைய ஒருவனுடைய சகோதரியாக, ஒருவனுடைய மாமியாக, ஒருவனுடைய மகளாக இருக்கும் அல்லவா? அப்ப அந்த சஹாபி அந்த பாவத்துல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார். என்ன சொல்ல வாரன்டா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுறாங்க, இன்ன ஜினா விபச்சாரம் என்று சொல்றது தைனுன் கடன், விபச்சாரம் என்று சொல்றது அது ஒரு கடன். ஃபைன் அக்ரல்தஹு கானல் வஃபாவு மின் அஹ்லி பைத்திக ஃபஅலனி. ஒரு சகோதரர், ஒரு மனிதன் ஒரு பெண்ணோட விபச்சாரம் செய்தால், ஒரு பெண்ணோட தவறாக நடந்து கொண்டால் அவனுடைய குடும்பத்தில் அது பழி வாங்கப்படும். ஒரு மனிதன் ரோட்ல போறாரு, ஒரு பெண் போறா, ஒருவருடைய சகோதரி போறா, இவர் ரெண்டு கண்ணால பார்த்து ரசிக்கிறாரு. இவருடைய சகோதரியை பார்க்க 1000 கண் காத்திருக்கும். ஒருவருடைய மனைவியை பார்த்து இவர் ரசிக்கிறாரு. ஒருவருடைய சகோதரியை பார்த்து இவர் ரசிக்கிறாரு. இவருடைய மனைவிய, இவருடைய சகோதரியை பார்ப்பதற்கு 10,000 கண் காத்திருக்கும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, விபச்சாரத்தில் இருந்து ஜினால இருந்து யார் தன்னை பாதுகாத்துக் கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் அரசுடைய நிலை கொடுக்கிறான். அதே போன்று 6வது கூட்டத்தினர், வரஜிலும் தஃபத்தக துஃபதகத்தின் ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிக்கு யமீனுஹு. ஒருவர் ரகசியமான முறையில் தர்மம் செய்கிறார், யாருக்கும் தெரியாமல் ரகசியமான முறையில் தர்மம் செய்கிறார். அன்பான சகோதரர்களே, சக்கராத்துடைய நிலைமையில தொண்டைக்குழிய ரூ அடைந்ததற்கு பின்னால் யாரும் அல்லாஹ் கிடத்தில யா அல்லாஹ் சொல்வதற்கு அனுமதித்தா, ஜகாத் கொடுப்பதற்கு அனுமதித்தா, ஹஜ் செய்ய அனுமதித்தாண்டு யாருமே கேட்க போறது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான், தர்மம் செய்யறதுக்கு டைம் தாயா அல்லாஹ். எல்லாரும் அல்லாஹ் கிடத்தில என்ன கேட்பாங்க தெரியுமா? தர்மம் செய்வதற்கு நேரம் கேட்பாங்க, தன்னுடைய பணத்தை தர்மம் செய்வதற்கு நேரம் கேட்பாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரகசியமாக செய்யக்கூடிய தர்மம், யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய தர்மம் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணித்து விடும் என்று நபியவர்கள் சொன்னார்கள். வானத்தில் இருந்து பூமியில இருந்து வரக்கூடிய அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய அதாப் ரகசியமாக செய்யக்கூடிய தர்மம் இல்லாமல் ஆக்கிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதன் ரகசியமாக தர்மம் செய்வார் என்று சொன்னா கெட்டவர்கள் கூட நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். ரகசியமாக செய்யக்கூடிய தர்மத்தின் மூலமாக அதற்காக வேண்டி பகிரங்கமாக தர்மம் செய்வது கூடாது என்று சொல்லல கூடும், அது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப. ஆனால் ரகசியமாக ஒரு மனிதன் தர்மம் செய்தால் கெட்டவர்கள் கூட நல்லவர்களாக மாறிடுவாங்க. நபியுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில் வரக்கூடிய ரிவாயத், ஒரு மனிதன் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் போய் தர்மம் செய்கிறார். காலையில மக்கள் பேசுறாங்க, யாரோ ஒருவர் ஒரு திருடனுக்கு தர்மம் செய்திருக்கிறார். இரண்டாவது நாளும் அந்த மனிதன் வேறொருவருக்கு போய் தர்மம் செய்யணும் என்று ரகசியமாக போய் யாருக்கோ தர்மம் செய்துவிட்டு வருகிறார். காலையில ஊர் மக்கள் பேசுறாங்க, யாரோ ஒரு மனிதன் இரவு நேரத்தில் தர்மம் செய்திருக்கிறாரு, ஒரு விபச்சாரிக்கு தர்மம் செய்திருக்கிறாரு. மூணாவது நாளும், யா அல்லாஹ் நான் நல்லொருவருக்கு தர்மம் செய்கிறேன் என்று ரகசியமாக போய் தர்மம் செய்துவிட்டு வருகிறார். காலையில ஊர் மக்கள் பேசுறாங்க, நேற்றிரவும் யாரோ ஒரு மனிதன் ஒரு பணக்காரனுக்கு தர்மம் செய்திருக்கிறார். அந்த மனிதன் அல்லாஹ் இடத்துல, அல்லாஹு வல்லக்கல் ஹம்து அலா ஃபாரிக் வ அலா ஜானி வ அலா கனி லா தஃபக்க கன் பிஸதகா, விபச்சாரிக்கும் திருடனுக்கும் பணக்காரனுக்கும் தர்மம் செய்ய வைத்த ரப்புக்கே எல்லா புகழும் என்று துவா செய்து விடுகிறார். அன்பான சகோதரர்களே, இந்த ரகசியமாக செய்த தர்மத்தின் காரணமாக அந்த திருடன் திருடக்கூடிய தொழிலில் இருந்து திருந்து விடுகிறார். விபச்சாரம் செய்த பெண் அல்லாஹ் எனக்கு ரகசியமாக கூட உதவி செய்கிறானா என்று அந்த விபச்சாரத்திலிருந்து தன்னை திருத்திக் கொள்கிறாள். பணக்காரன், நான் செல்வந்தனாக இருந்தும் அல்லாஹ் எனக்கு இன்னும் உதவி செய்கிறானா, நான் ஒரு கஞ்சனாக வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லி அன்றிலிருந்து அந்த தனவந்தன் செலவழிக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான். அப்படி என்ற அன்பான சகோதரர்களே, ரகசியமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் அரசூடி நிலை கொடுக்கிறான். 7வது நபர், தனிமையில அல்லாஹ் சிந்தித்து அல்லாஹ் பத்தி நினைத்து கண்ணால கண்ணீர் வடிக்கக்கூடிய மனிதன், அன்பான சகோதரர்களே, பேசக்கூடிய என்னையும் அல்ல மணிக்கோனும் கொஞ்சம் யோசிப்போம். எப்பயாவது நான் ஒவ்வொரு நாள் ஒரு நாளைக்கு குறைந்தது 2 நிமிடமாவது நான் ஏந்த பாவத்தை ஏந்த தவறு நினைச்சு கண்ணால கண்ணீர் வடித்திருக்கிறேனா? அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு ஹாலிவுட்டை பார்த்தா கண்ணால கண்ணீர் வருவது, பாலிவுட்டை பார்த்தா கண்ணால கண்ணீர் வருவது, பெண்களுக்கு டிராமா சீரியலை பார்த்தா கண்ணால கண்ணீர் வருவது, பாகிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காக்கும் மெட்ச் நடக்குது, இலங்கை தோத்தா இலங்கைக்கு சப்போர்ட் ஆனவர்களுக்கு கண்ணால கண்ணீர் வருவது, பாகிஸ்தான் தோத்தா அந்த பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் ஆனவங்களுக்கு கண்ணால கண்ணீர் வருவது, ஃபுட்பால் மேட்ச் நடக்குது கண்ணால கண்ணீர் வருவது. ஆனா ரொம்ப நினைச்சு கண்ணால கண்ணீர் வருவதா? ரொம்ப நினைச்சு கண்ணால கண்ணீர் வடிக்கிறோமா? அன்பான சகோதரர்களே, காபித் அல் குணானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை நினைச்சு கண்ணால கண்ணீர் வடித்து அவங்களுடைய கண்கள் பழுதாகிட்டு, 2 கண்களும் பழுதாகிட்டு வைத்தியர் வந்து சொல்லுவாரு, உங்களோட கண்ணுக்கு நான் மருத்துவம் செய்கிறேன், ஆனா ஒரு நிபந்தனை, நீங்க அழக்கூடாது. அவங்க சொன்னாங்க, ஏன் ரொம்ப நினைச்சு நான் எப்படி அழாம இருக்க முடியும்? ஏன் ரொம்ப நினைச்சு கலாம் இருக்க முடியாது? ஏன் ரொம்ப நினைச்சாலே ஏன் கண்ணால கண்ணீர் வருவது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லவ் தஅலமூன மா அலமு வலஇக்கும் கலீலன் வலபகைக்கும் கதீரா. சஹாபாக்கள் எப்பொழுதுமே ஆகிராவுடைய சிந்தனை உள்ளவங்க. ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக சிரிச்சிட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நான் அறிஞ்சதை நீங்க அறிவிங்க என்று சொன்னா கொஞ்சமாக சிரிப்பில் அதிகமாக அழுவீங்க என்று சொன்னதோடு சஹாபாக்கள் விம்மி விம்மி முகங்களை தூட்டி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, அண்மையில வஃபாத்தாகின, சென்ற வாரம் மௌத்தாகின மர்ஹூம் ஷேகுல் ஃபலாஹ் அப்துல்லா ரஹ்மான் ஹஸ்ரத் அவர்களை நான் கண்டிருக்கிறேன். தஹஜ்ஜத்துடைய நேரத்துல இரவு நேரங்கள்ல கண்ணால சிறிய பிள்ளை அழுவதை போல கண்ணால கண்ணீர் வடித்து அல்லாஹ்கிட்ட துஆ கேட்டுக் கொண்டிருப்பாங்க. அவங்க அதிகமாக நேரங்கள்ல தொழுகைக்கு பின்னால் அவங்களோட கண்களை பார்த்தா கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். இதற்காக அல்லாஹுவை நினைத்து அழுவாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு நேரடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹுவை நினைத்து அழக்கூடிய அந்த கண்ணீரை, அந்த கண்களை அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளில் நரகத்தில் சீண்ட மாட்டான். கரண்டு கரைந்த பால் மடியுக்குள் செல்லும் வரைக்கும் அல்லாஹுவை நினைத்து அழிதவர் நரகத்துக்கு நுழைய மாட்டார் நபி அவர்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு 2 துளிகள் மிகவும் விருப்பமானது. அதில் ஒன்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்ணால வடிக்கக்கூடிய, அல்லாஹுவை நினைத்து வடிக்கக்கூடிய கண்ணீர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனிதன் அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் வடித்தால் அவனுக்கும் அல்லாஹ் அருள் நிலை கொடுக்கிறான். இறுதியாக 2 சொல்லி முடிக்கிறேன். அதாவது 8வது, 9வது, 10வது நபர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடன் கொடுத்த ஒரு மனிதனுக்கு, கடன் தர ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கிறோம், அவர் கடனை தர முடியாம கஷ்டத்தில் இருக்கிறாரு, ஒருவர் அவருக்கு தவணை கொடுக்கிறாரு, அது 9வது மனிதன். 10வது, கொடுத்த கடன்ல அரைவாசியை மன்னித்து விடுகிறாரு. அதாவது 11வது மனிதன், ஒருவர் என்ன செய்யறாரு, அதாவது 10வது மனிதன் கொடுத்த கடன், ஒருவர் கடனாளியாக இருக்கிறாரு, அவருக்கு பணோதவி செய்கிறாரு. இந்த 3 நபர்களுக்கும் அல்லாஹ் அரசுடைய நிலையை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய பாதையில் சஹீதானாலும் கடன் இருக்கும் என்று சொன்னால் சுவனத்துக்கு நுழைய முடியாது. இன்றைக்கு கடன் எடுத்தவர்கள் BMW-லையும் பெரும் பெரும் வீடு மாளிகையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கடன் கொடுத்தவர்கள் இன்றைக்கு ஹாஸ்பிட்டல்ல தூங்கி கொண்டிருக்கிறாங்க. கடன் எடுத்தவங்க சொகுசாக வாழ்கிறாங்க. கடன் கொடுத்தவர் கடனை கேட்டு கேட்டு நோயாளியாகி இன்றைக்கு ஹாஸ்பிட்டல்ல தன்னுடைய அந்த கடனை நினைத்து கவலையால இன்றைக்கு நோயாளியாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அன்பான சகோதரர், நல்ல யாபகம் வைங்க. நபி அவங்க சொன்னாங்க, கடன் எடுத்தவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில 2 முறை ஷஹீதானாலும் சுவனத்துக்கு போக முடியாது, சுவனத்துக்கு போக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா வருவது, கடனுள்ள ஜனாசா. நபி அவங்க சொன்னாங்க, இந்த மனிதனுக்கு நான் ஜனாசா தொழிக்க மாட்டேன். எங்களோட பள்ளிகள் இன்றைக்கு எப்படி மாறிட்டு சொன்னா, ஒரு ஜனாசா வந்துட்டு சொன்னா பள்ளியில் அறிவிப்பு செய்யறாங்க, இந்த ஜனாசாவுடைய கடனை இந்த ஜனாசாவுடைய மகன் பொறுப்பெடுத்திருக்கிறாரு என்று சொல்லிட்டு ஜனாசாவை தொழிச்சிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு பள்ளிகளும் எப்படி மாறணும் என்றா அப்படி சொல்லக்கூடிய பள்ளிகள் அல்ல. ஜனாசாவை வச்சுட்டு இந்த ஜனாசாவுடைய கடனை யாரு பொறுப்பெடுக்கிறாரோ அவர் மையத்துக்கு முன்னால வரணும், ஜனாசாக்கு முன்னால வந்து நிக்கணும். நான் தான் இந்த ஜனாசாவுடைய மகன், இந்த மையத்துடைய மகன், இந்த கடனை பொறுப்பெடுக்கக்கூடியவர் நான் என்று அவர் எல்லாருக்கும் முன்னால் தன்னை அறிமுகம் செய்ய வேண்டும். இன்னைக்கு ஜனாசாக்கள் அறிவிக்கப்படுவது, இந்த ஜனாசாவுடைய இந்த கடன் பொறுப்பை மகன் பொறுப்பெடுத்திருக்கிறார். ஜனாசாவை அடைக்கிறதுக்கு பின்னால மகனை தேடுறதுக்கே மாஷால்ல 2-3 வருடம் போகுது. அன்பான சகோதரர், ஜனாசாக்கள் வைக்கப்பட்டா யாரு கடலை பொறுப்பெடுக்கிறாங்களோ அவங்க முன்னால வந்து தன் அறிமுகம் செய்து கொள்ளணும். நிறையவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சோதனை வேதனையிலிருந்து யார் தன்னை அல்லாஹ் பாதுகாக்கணும் என்று விரும்புவார்களோ விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் கடனாளிக்கு உதவி செய்யட்டும், கடனாளியுடைய கடனை அவர்கள் தள்ளுபடி செய்யட்டும், கடனாளிகளுக்கு உதவி செய்யட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே போல் அன்பான சகோதரர்களே, 11வது 12வது நபர்கள் யார் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் முஜாஹதா செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அதே போல 12வது நபர் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யக்கூடிய அந்த முஜாஹிதீன்களுக்கு நிழல் ஏற்பாடு செய்து கொடுத்த டென்ட் போன்ற, அதே போல அவர்கள் வெயிலில் கஷ்டப்படாமல் டென்ட் ஏற்பாடுகளை செய்து கொடுக்கக்கூடிய இவர்களுக்கும் அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுக்கிறார். இறுதியாக 13வது நபர் ஒரு அடிமையை உரிமை விடுவதற்காக உதவி செய்யக்கூடிய மனிதனுக்கும் அல்லாஹ் அரசுடைய நிலையை கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வல்ல நாயன் அல்லாஹ் இந்த அல்லாஹுடைய அரசுடைய நிலை பெறக்கூடிய கூட்டத்தினராக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆசியாரம் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்களை தவறுகளை பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுக்கு ரஹ்மத் செய்யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களை யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறாங்களோ அவரோட கபர சோழத்து பூஞ்சிலாக்கிறியா அல்லாஹ், எங்களை உத்தாமார்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், அவர்களுக்கு ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுக்கு உயர்வான பதவிகளை கொடுத்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் வஃபாத்தாகின மருகும் ஷேகுல் ஃபலா அப்துல்லா ரஹ்மான் யாசத் அவர்களுக்கு ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ், அவர்களுடைய கபர வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ், இந்த நாட்டுக்காக இந்த நாட்டு மக்களுக்காக உனக்காக வேண்டி பல சேவைகளை செய்தார்கள் யா அல்லாஹ், அனைத்து சேவைகளும் கபூல் செய்திரியா அல்லாஹ், இந்த ஊர் மக்களுடைய தவறுகளை குற்றங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த ஊருக்கு ரஹ்மத்தை மக்களத்தையும் பரக்கத்தையும் இறக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ் தீய சக்திகளை விட்டு இந்த ஊரை பாதுகாத்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் மோசமானவர்களை விட்டு இந்த ஊரை பாதுகாத்திரியா அல்லாஹ், இந்த ஊரை தக்வா உள்ள ஊராக ஆக்கிறியா அல்லாஹ், பிற ஊர்களுக்கு யா அல்லாஹ் முன்மாதிரியான ஒரு ஊராக ஆக்கிறியா அல்லாஹ், இந்த ஊர் வாலிபர்களை கபூல் செய்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த ஊருக்கு தேவையான அனைத்து அருட்பொடைகளையும் நீ அருள் புரிந்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த ஊரை எல்லா ஃபித்னாக்கள் சோதனைகள் முசீபத்துகள் இருந்தும் பாதுகாத்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த குதுபால எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ இதே போல நாளை கியாமத்துடைய நாளில் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் சஹாபாக்களுடன் கண்மணி நாயகம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான கரத்தால் ஹவ்லுல் கௌசர் என்ற நீர்த்தராக்கத்தில் நீரறிந்து ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் நபியோடு இருந்து கொண்டியா அல்லாஹ், உன்னுடைய லிகா சந்திப்பையும் உன்னுடைய ரிபா பொருத்தத்தை அடையக்கூடிய மக்களாக நம் எல்லோரையும் மாற்றியதில் புரிவாயாக.